எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவரே, தேவ பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வருகிற தேவ ஆவியானவரே, நாள்தோறும் எங்களை நடத்துவதற்காக எங்களுக்குள்ள வந்து வாழுகிற வாஸ்தம் பண்ணுகிற தேவ ஆவியானவரே, எங்கள் முழுமையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்கப்பா, எங்களை ஆண்டு கொள்ளுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க, அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புங்கப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்க. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளரே எங்களுக்கு போதிங்கப்பா. எங்களை நடத்துங்க, எங்களை ஆண்டு கொள்ளுங்க. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், எல்லோரும் அறிந்திருக்கிறபடி. ஆகவே அதற்கு ஏற்றபடி நாம் இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:1 இருந்து 11 வரைக்கும் நாம் வாசிக்கட்டும். 1-11 வரைக்கும்
படிக்கலாம். Es ist heute ein wunderbarer Tag und ein besonderer Tag, sogar es ist Pfingsten. Und aus diesem Grunde und weil die Zeit auch sehr begrenzt ist, wollen wir uns schnell zum Wort Gottes wollen wir übergehen und uns damit befassen, und zwar mit Apostelgeschichte Kapitel 2, Vers 1 bis Vers 11.
நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதை எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிருகியா பம்பளியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள்.
அனுபவத்தை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்போஸ்தலர் எல்லாரும் ஒருமுறப்பட்டு மேல் வீட்டு அறையிலே கிட்டத்தட்ட 120 பேர் இயேசுவின் தாயாகிய மரியாள் உட்பட அவருடைய அப்போஸ்தலருக்கு எல்லோரும் அந்த மேல்பட்டறையிலே காத்திருந்தார்கள்.
Wir lesen hier in dem Obergemach versammelten sich die Apostel und viele Anhänger von Jesus inklusive die Mutter Maria. Zusammen waren sie etwa 120 Leute und sie haben auf diese Erfahrung gewartet.
லூக்கா 24:49 ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படி, உன்னதத்திலே வரும் பலனினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு புறப்படாதீர்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் எருசலேமிலே அந்த அப்பரம்பிலே மேல்விட்டறையிலே காத்திருந்தார்கள்.
Wir haben nach dem Wort Jesus Christus in Lukas Kapitel 24 Vers 49 er hat gesagt, wartet in Jerusalem, bis ihr zugerüstet werdet mit dem Kraft des Höchsten, und nach diesem Wort warteten sie in diesem Obergemach am Pfingsttag.
நன்றாய் கவனிகள், பஸ்கா பண்டிகையில் கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார்.
Genau am Pascha-Fest wurde Jesus Christus am Kreuz geschlagen.
40th நாள் இயேசு கிறிஸ்து பரம்பேறினார், பரலோகத்துக்கு எழுந்தருளினார் போனார்.
Und 40 Tage danach ist Jesus in den Himmel heraufgefahren.
So 10 நாள் கழித்து, அதாவது பஸ்கா பண்டிகையில் இருந்து 50th நாள், அது பெந்திகோஸ்தே என்று சொல்லி
Also 10 Tage später, beziehungsweise vom Pascha-Fest aus gesehen, sind das etwa 50 Tage, ist das Pfingstfest.
So, Pascha பண்டிகையில இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார்.
Also Pascha wurde starb Jesus am Kreuz.
40th நாள் கழித்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார்.
40 Tage später fuhr in den Himmel.
10 நாள் கழித்து 50th நாள், அது பெந்திகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார்.
Und 10 Tage später, nachdem er in den Himmel hinaufgefahren war, kam der Heilige Geist am Pfingsten. Das ist der Pfingsttag vom Pascha-Fest aus gesehen, 50 Tage.
So, ஆவியானவர் இறங்கி வந்தபோது அங்கே சில அடையாளங்கள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம்.
So, als der Heilige Geist runterkam, sehen wir einige Zeichen, die folgten.
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு சொல்லி பார்க்கிறோம்.
So we can read that es geschah ein großes Brausen da wo sie waren und alles bebte.
So avargal ukkandirunda veedu muluvadum andha sattam nerappittendu paarkarom.
But he would have a gun to house for a filled for an presence.
So andha velile agniyumayumana naavugal avargal mele irangi vandathu aaviyanavar agniyumayumana naavugal vadivile avargal mele irangi vandar.
Who done as seen in ihnen zungen, so tied the tongue and beef on fire, so come the heilige geist of these menschen herunter.
So palatta kaattu mulakkam agni இவையில் இந்த மூன்றும் நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நினைவு கொண்டு வருகிறது.
So brausen ein gewaltiger Wind und Feuer, das bringt uns Erinnerungen aus dem Alten Testament hervor.
அது என்னவென்றால் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது சீனாய் மலையிலே தேவன் இறங்கி வந்தார்.
So als die Israeliten in der Wüste herumwanderten, kam der Herr in Sinai auf dem Berg Sinai herunter.
தேவன் அந்த மலையிலே இறங்கி வந்தபோது அந்த மலை அக்னியாக பட்டி எரிந்தது என்று பார்க்கிறோம்.
Als der Herr dann runterkam auf diesen Berg Sinai, der ganze Berg, der war von Feuer umgeben.
அது மட்டுமல்ல இடி முழக்கங்களும் மின்னல்களும் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
Donnergeschrei konnte man hören.
அதன் மத்தியில் இருந்துதான் தேவன் மோசியோடு பேசினாரு.
Und auf mittendrin kam die Stimme Gottes und er sprach zu Moses.
So இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம்.
Und hier sehen wir eine ähnliche Erfahrung wie aus dem Alten Testament.
So அந்த பெரிய சத்தம் உண்டானதுக்கு காரணம் என்ன?
So warum ist dieses großes Brausen, ein gewaltiger Donner entstanden?
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டானதுக்கு காரணம் என்ன?
Warum ist dieses Brausen entstanden wie ein gewaltiger Wind?
So அந்த பலத்த சத்தம் உண்டான போதுதான் அவர்கள் இருந்த இடத்தை சுத்தி இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அப்போஸ்தலர்கள் இருந்த இடத்தை தேடி நாடி ஓடி வந்தார்கள்.
Als dieses große Geräusch oder dieses Geschrei brausen, ein gewaltiger Wind entstand, in diesem Zeitpunkt erkannten die Menschen, irgendwas war los an diesem Haus.
So there is something is happening. அங்க ஏதோ ஒன்று நடக்கிறது. அது என்ன என்று பார்ப்பதற்காக அந்த இடத்தை சுத்தி இருந்த ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சத்தத்தை கேட்டபோது அந்த சத்தம் கேட்ட இடமாகிய அப்போஸ்தலர்கள் இருந்த இடத்தை நோக்கி ஜனங்கள் திரளாக கூடி வந்தார்கள்.
So as dieses Geräusch entstand, viele Menschen aus vielen verschiedenen Nationen, die drumherum lebten oder in der Stadt waren, die hörten es und kamen zu diesem Haus, um zu sehen, was da los war.
So அப்பொழுது ஆவியானவர் அவர்கள் மேலே அக்னிமயமான நாவுகள் வடிவில் இறங்கி வந்தார்.
So der Heilige Geist kam auf die 120 wie Feuer.
So இது ஆவியானவர் முதல் தடவையாக இந்த பூமியிலே அப்போஸ்தலர் மேலே கூடி இந்த 120 பேரும் இறங்கி வந்தாரு.
So auf diese Weise kam der Heilige Geist zum ersten Mal auf diese Erde, auf diese 120 Leute.
நான் சொல்லுவதை கொஞ்சம் நன்றாய் கவனித்துக்கொள்ளுங்க, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள்.
Das ist ein Aufmerksam.
அது என்னவென்றால் ஆவியானவர் ஒரு தடவை அக்னிமயமான நாவுகள் வடிவிலே அந்த 120 மேலே இறங்கி வந்தார்.
So der Heilige Geist kam einmal wie diese Feuerzungen auf jeden einzelnen Menschen.
So அதற்கு பிற்பாடு ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் வடிவிலே இறங்கி வந்ததை வேதத்தில் எங்கு நாம பார்க்க முடியும்?
Aber danach können wir nirgends lesen, dass der Heilige Geist auf diese Weise kam.
For example, நீங்க கொர்னேலியு வீட்டில் நீங்க பார்ப்பீங்க சொன்னால் அங்கே அந்த வீட்டிலே கூடியிருந்த அனைவர் மேலும் ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை நிரப்பி இருக்கிறார்.
Die Geschichte von Cornelius liest, da sehen wir, das ganze Haus war erfüllt mit dem Heiligen Geist und sie sprachen in Zungen, aber nicht wie Feuer.
அங்கே அக்னிமயமான நாவுகள் அவர் வந்ததாக
காணப்படவில்லை. அவர்கள்
எல்லாரும் ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள் நாம
வாசிக்கிறோம். நான்
சொல்றது கொஞ்சம் கவனிங்க, அபிஷேகம் என்கிறது ஒரு தடவை
மாத்திரம்.
நான் சொல்ற காரியம் ஒருவேளை உங்களுக்கு சிந்திக்க
தோன்றும்.
ஆவியின் நிறைவு, அதாவது அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள்.
Am Pfingsttag die Salbung des Heiligen Geistes empfangen.
அதுக்கு சரியான வார்த்தை சொல்ல வேண்டுமாக இருந்தால் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
Das richtige Wort dafür wäre vielleicht die Apostel haben die Taufe des Heiligen Geistes empfangen.
So Pentecoste அனுபவம் என்கின்றது baptism of the Holy Spirit.
So die Pfingsterfahrung bedeutet die Taufe des Heiligen Geistes.
So மேல்விட்ட அறையில் இருந்த அந்த 120 பேரும் ஆண்டவர் இயேசு சொன்னபடி பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
All diese 120 Leute im Obergemach, sie hatten diese Taufe des Heiligen Geistes nach den Worten
Jesu
empfangen.
இயேசுவானவர் ஞானஸ்நானம் படிக்கும் பொழுது ஆவியானவர் புறாவின் வடிவில் இறங்கி வந்தார்.
Jesus seine Taufe erhielt, kam der Heilige Geist in Form einer Taube.
So ஆவியானவர் புறா உருவில் இறங்கி வந்தார் அங்கே. ஆனா இங்கே வந்து அக்னிமயமான நாவுகள் வடிவில் இறங்கி வந்தார்.
Aber hier können wir lesen, er kam wie Feuer auf diese Apostel.
அக்னிமயமான நாவுகள் வடிவு காரணம் என்று வந்தால் அது பேச்சு தன்மையை அல்லது சொல் வடிவத்தை காட்டுவதாகும்.
Dieses Feuer bedeutet einfach, es deutet darauf hin, die der Sprachgebrauch.
So இந்த அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேலே வந்த உடனே அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
Die Heilige Geist, wie Feuer auf sie herabkam, die fingen auf einmal an, in Zungen zu sprechen.
So இயேசு மேலே ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இறங்கி வந்தார்.
So auf Jesus Christus kam der Heilige Geist wie in Form einer Taube.
அப்போஸ்தலர்கள் மேலே அக்னிமயமான நாவுகள் வடிவில் இறங்கி வந்தார்.
Auf Apostel kam er wie Feuer.
இங்க சைட்டால ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்ல
விரும்புகிறேன்.
எடுத்த போது ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இறங்கி வந்தது இயேசு தாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுறதை காண்றதுக்காக ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இறங்கி வரல. அப்படியானால் ஆவியானவர் ஏன் வெளிப்படையாக புற உருவம் கொண்டு இயேசு மேல இறங்கி வந்தார்?
Warum musste dann der Heilige Geist in Form einer Taube auf Jesus herabkommen?
அதற்கு காரணம் என்னவென்றால்,
Der Grund dafür ist,
எவர் மேலே ஆவியானோர் வந்து தங்குகிறதை காண்கிறாயோ அவர்தான் அக்னினாலும் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிற வேண்டி ஏற்கனவே யோவானுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது.
Das war deshalb, weil Johannes hatte ein Wort empfangen von Gott und der hat gesagt, auf wem du siehst, wie der Heilige Geist wie eine Taube herunterkommt, er ist derjenige, der die Menschen mit Heiligen Geist und Feuer taufen wird.
ஆகவே இயேசுதான் அக்னினாலும் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்பதை இனங்கண்டு கொள்வதற்காக ஆவியானவர் வெளிப்படையாக புற உருவம் கொண்டு இயேசு வெளியிறங்கி
Damit Johannes dann erkennt, dass Jesus derjenige ist, der mit Heiligen Geist und Feuer tauft, ist der Heilige Geist in Form einer Taube auf ihn herabgekommen, damit Johannes das erkennt.
So Aposteln mele agnimayumana naavugal pole irangi vandar.
So auf die Apostel kam er mit den Feuerzungen runter.
So ippadi nam kekka mudiyadu aandavar en melum agnimayumana naavugalaga irangumadi nam kekka mudiyadu.
So wir können nicht fragen, Herr, komm auf mir auch wie Feuerzungen.
Pray according to the scripture. Vedathin adipadiyil nam jebika kattukollum.
So lasst uns nach dem Wort Gottes beten.
அது பாடல்களாக இருந்தாலும் சரி, சில பாடல்கள் வரிகள் வேத வசனத்துக்கு ஒத்து வராம இருக்கிறது பார்க்கும் பொழுது கஷ்டமாக
இருக்கிறது.
நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று
எழுதப்பட்டிருக்கிறது.
ஆகவே நாம பாடுகிற பாடல்கள் கருத்தோடு பாடுவதற்கு எட்டுபடி சத்தியத்தின்படி அமைய கர்த்தர் கிருபை செய்வாரார்.
So möge der Herr uns Gnade schenken, damit wir auch im Geiste und mit Verstand singen.
சரி, இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை குறித்து சில காரியங்களை சுருக்கமாக நம்ம பார்க்க
போறோம்.
சொல்ல வர காரியம் என்னவென்றால், அந்த 120 பேரும் ஒருவர் தப்பாமல் 120 பேரும் பரிசுத்த ஆவியால்
நிரப்பப்பட்டார்கள்.
பேரும் ஆவியால் நிரப்பப்பட்ட பிற்பாடு
என்ன நடந்தது?
அபிஷேகத்தை பெற்ற பின்பாடு என்ன சம்பவித்தது என்பது
அவசியமாகும்.
அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது மிக 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 the consequences is very important.
Und das ist absolut wichtig, dass wir nochmal drüber nachdenken und aufpassen und gucken, was passiert im Leben eines Menschen, der gesalbt ist mit dem Heiligen Geist.
அப்போஸ்தலர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பாடு அவருடைய வாழ்க்கை வந்து அப் அண்ட் டவுனாக மாறிவிட்டதை பார்க்கிறோம்.
Wir können lesen, nachdem die Apostel mit dem Heiligen Geist getauft waren, ihr Leben hat sich komplett gewendet.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பாடு அப்போஸ்தலர்களே மாற்றங்களை நான்
விவரிப்பேன்.
அவர்களுக்குள்ள இருந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் மறைந்து
போய்விட்டது.
நேருக்கு நேர் இருந்த போதும் இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்து அவரை பார்த்து அவருடைய வார்த்தைகளை நேரடியாக கேட்ட போதும் அப்போஸ்தலர்களே நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற கருத்து வேறுபாடுகள் கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறது நாம் வேதத்தில்
பார்க்கிறோம். Lesen, während sie mit Jesus unterwegs waren, selbst da hatten sie immer diese Probleme gehabt, hey, du bist größer, ich bin größer als du bist kleiner als ich habe mehr zu sagen, du hast nichts zu sagen. Diese Komplexe hatten die, während sie mit Jesus unterwegs waren.
But after the Pentecost அனுபவத்துக்கு பின்பாடு அவர்களுக்குள்ள இருந்த அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அப் அண்ட் டவுனாக மாறி போய்விட்டது. கர்த்தருடைய
Nachdem der Heilige Geist auf sie kam und sie die Salbung erhielten, danach hatte sich ihr Leben komplett gewendet und sowas hatten sie gar nicht mehr in ihrem Leben.
அபிஷேகத்தினாலே உண்டாகிற அழகான மாற்றங்கள்.
Das sind die wunderschönen Veränderungen durch die Salbung.
அல்லது அபிஷேகத்தினாலே உண்டாகிற ஆழமான மாற்றங்கள்.
Oder die tiefen Veränderungen durch die Salbung des Heiligen Geistes.
So பரிசுத்தாவியின் அபிஷேகம் எதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக.
Warum brauchen wir die Salbung des Heiligen Geistes? Weil unser Leben verändert werden muss.
So பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி என்று அடித்து சொல்லுவேன்.
Und das Leben ist ein Zeugnis dafür, ob du mit dem Heiligen Geist getauft bist oder nicht.
ஆவியானவர் நமக்குள்ளே ஆட்டுகிற அருட்பெரும் பணிகள் அநேகம்.
Der Heilige Geist tut viel, so viele Dinge in unserem Leben.
So, Wir haben
nicht so viel Zeit über die Dienste des Heiligen Geistes zu sprechen. Aber was ich hier sagen möchte ist, am Pfingsttag, da ist die Gemeinde entstanden.
So, Pentecoste Nalile, Ketchikapata Janangala, Andrikitan, Savai Arambamagara.
Diesen Pfingsttag, wo sie Jesus annahmen, da ist wirklich die Gemeinde entstanden.
So, der gesalbte
Petrus, der steht auf und predigt und 3000 Menschen bekehren
sich. So,
und diese Menschen, die sich bekehrt haben, die nennt man Gemeinde.
Die
sagen auf Griechisch Ekklesia.
Ekklesia
bedeutet, die von der Welt getrennt sind.
So,
So, der Herr hat die Menschen getrennt von der Welt und hat sie zu seiner Gemeinde gemacht.
So,
die Gemeinde hat der Heilige Geist begonnen. Der Heilige Geist kam auf die Erde und hat die Gemeinde begonnen.
Und
auch heute wirkt der Heilige Geist mitten unter der Gemeinde. In der Offenbarung können wir lesen, Jesus offenbart sich der Gemeinden, aber am Ende könnt ihr immer lesen zu jeder Gemeinde, wer den Geist hört, wer Ohren hat, der höre, was der Geist den Gemeinden sagt. So, diesen Satz hört ihr da.
தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தம், the word of God is the voice of God.
Denn das Wort Gottes ist die Stimme Gottes.
The word of God is the mind of God.
Das Wort Gottes ist sein Gedanke.
The word of God is the will of God.
Das Wort Gottes ist sein Wille.
So, தேவனுடைய வசனம் தேவனுடைய குரலாகும்.
So, das Wort Gottes ist seine Stimme an euch.
So, ஆவியானவர் சபையிலே பேசுகிறாரு.
So, wenn der Heilige Geist in der Gemeinde spricht,
காதுள்ளவன் கேட்கக்கடவன்.
Der Ohren hat, der höre.
So, எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை போகிறது.
So, an jeden Menschen richtet sich das Wort Gottes.
நம்முடைய நிலமாகிய இருதயம் சரியாக செம்பனப்பட்டிருந்த பண்ணிடப்பட்டிருக்குமாக இருந்தால் தேவ வார்த்தைகள் விழுந்து நன்றாக கிரியை செய்யும்.
Aber wenn unser Herz, dieser Boden wirklich fein ist, dann kann das Wort auch da reinfallen und das kann Früchte tragen.
So, விதையில பழுதில்ல நிலத்தில தான் பழுது இருக்குது.
Der Fehler liegt an der Saat, sondern an dem Boden.
So, தேவனுடைய வார்த்தையில பழுதில்ல நம்முடைய இருதயங்களில நாம் திருந்த வேண்டிய இருக்குது.
Das Wort Gottes hat den Fehler, sondern unser Herz hat den Fehler.
போன வாரம் கேட்டோமே, தங்கள் வாயினாலே சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்றார்கள். அவர்கள் இருதயமோ இந்த வசனத்தை தடவை கேட்டபோது,
Ich habe ja letzte Woche gehört, diesen Vers, mit den Lippen preisen sie mich, aber mit dem Herzen ist das Volk einfach entfernt von Gott. Und als ich das gehört habe, war mein Herz wirklich erschüttert.
வருஷம் நாம தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், வாரந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் விளைவு என்ன? What is the consequence of our life?
Wir hören jedes Jahr und jede Woche hören wir das Wort Gottes, aber was ist die Konsequenz? Was ist das Resultat?
But God knows everything.
Gott weiß alles.
தேவனால் பிறந்தவர் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் தேவனால் பரவாதபடியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை என்று இயேசு யோவான் 8:18 சொன்னார்.
Jesus sagte in Johannes Kapitel 8, wer durch Gott geboren ist, er hört die Stimme Gottes, aber ihr seid nicht durch Gott geboren, deswegen hört ihr seine Stimme nicht, sagte er in Johannes Kapitel 8.
So, da சொன்னபடி பெந்தெகோஸ்தே நாளன்றைக்கு சபை பிறந்தது.
Wie ich sagte, am Pfingsttag ist die Gemeinde geboren.
ஆவியானவர் சபையை ஆரம்பித்து வைத்தார்.
Der Heilige Geist begann ein großes Werk in den Gemeinden.
இன்றைக்கு சபைகளுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
Und heute wirkt der Heilige Geist in den Gemeinden.
ஆகவே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தா என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி லவோதிகா சபையில இருந்த கொழுந்து போட மக்களுக்கு ஆவியானவர் அறிவுறுத்தி சொன்ன வார்த்தையை நாம் அறிவோமே அறிவோமே அறிவோமே.
Daher möchte ich dich nochmal daran erinnern, an die Gemeinde Laodicea sagte der Herr folgendes: Du bist weder warm noch kalt, wenn du lauwarm bist, werde ich dich ausspeien. Und er spricht da eine Warnung an die Gemeinde aus.
ஒன்று அனலாகிரு அல்லது குளிராகிரு,
sei warm oder sei kalt,
ஒன்று தேவனை சேவி அல்லது உலகத்தை சேவி,
entweder preise den Herrn oder preise die Welt.
இரண்டு எஜமானருக்கு ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியாது.
Du kannst nicht zwei Herren gleichzeitig dienen.
ஆகவே ஒன்று நாம தேவனை சேவிக்கணும் அல்லது உலகத்தை சேவிக்கணும்.
Entweder preisen wir den Herrn, wir dienen dem Herrn oder der Welt.
இந்த ரெண்டும் கெட்ட நிலம் இருக்குது, ரொம்ப பரிதாபமாக.
Aber beides, das ist ein sehr trauriges Leben.
உலகத்தில் இருக்கிறோம் கைவிடப்படுறது ஒன்று ஆச்சரியம் இல்லை, ஆனா உள்ளே வந்து சபையில் இருக்கிறோம் கைவிடுறது போல பரிதாபமான நிலைமை ஒன்று காணப்பட முடியாது.
Wenn in der Welt jemand verlassen wird, das ist nicht überraschend, aber wenn du in der Gemeinde bist und für Gott lebst, aber trotzdem verlassen wirst, dann ist das noch trauriger.
ஆகவே இன்றைக்கு சபைகளிலே ஆவியானவர் கிரியை செய்கிறார்.
So der Heilige Geist wirkt in den Gemeinden.
தேவ ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
Der Heilige Geist wirkt in den Gemeinden.
So இன்றைக்கு சபைகளை ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
Und heute bereitet der Heilige Geist die Gemeinde vor.
Jesus is preparing every church for the coming of Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவியானவர் சபைகளை ஆயத்தப்படுத்திக்
கொண்டிருக்கிறார்.
ஆவியானவர் கிறிஸ்துவின் வருகைக்காக சபைகளை ஆயத்தப்படுத்திக்
கொண்டிருக்கிறார்.
ஆயத்தமாக இருந்தவர்கள் தான் அவரோடு கூட
எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
பட் ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள் கைவிடப்பட்டார்கள். அவர்களை பத்தி நான் உங்களை
அறியேன்.
படிக்கும் பொழுது நமக்கு பயமாக
இருக்கிறது.
இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லலாம்.
Wir sagen, wir kennen Jesus.
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கலாம்.
Wir können den Namen Jesus aussprechen.
சொல்றேன் கோவிச்சு கொள்ளாதீங்க, தப்பா நினைச்சு காலம் முழுக்க சபைக்கு வந்து கைவிடப்பட்டால் அதே போல ஒரு பரிதாப நிலைமை நாம கற்பனை பண்ணிவே பார்க்க முடியும்.
Es gibt kein viel, es gibt kein trauriges, sag ich mal, Ereignis, als wenn du die ganze Zeit, dein ganzes Leben die Gemeinde kommst und trotzdem zurückgelassen wirst.
So ஆண்டவர் இயேசுட வருகைக்கு ஆவியானவர் சபைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
Der Heilige Geist bereitet uns auf das Kommen Jesu
vor. நாம் ஆண்டவர் இயேசுட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும்.
Wir müssen uns vorbereiten auf das Kommen Jesu.
சபை என்று சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் நாம தான், நாம் ஒவ்வொருவரும் தான்
சபையாகும்.
ஆகவே நாம் ஆண்டவர் இயேசுவோட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாகும்.
அதுதான்
பெந்தெகோஸ்தின் அனுபவமாகும்.
ஆவியானவர்
நமக்குள்ளே ஆட்டும் அருட்பணிகள் அநேகம்.
So die Dienste, die der Heilige Geist in uns wirkt, die sind viele und vielfältig.
மூன்று முக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிக்க
விரும்புகிறேன். Aber ich möchte drei Punkte davon benennen und
அந்த மூன்று காரியத்துக்கு முன்பு நான் போறதுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
Ich möchte vorher aber noch eine Sache erwähnen, bevor ich in die Predigt einsteige.
அது என்னன்னா, ஆவியானவர் ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர்.
So ich möchte euch sagen, der Heilige Geist ist eine Persönlichkeit.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி.
Vater, Sohn und der Heilige Geist.
பிதா ஆள் தத்துவம் உள்ளவர், குமாரன் ஆள் தத்துவம் உள்ளவர், அதே போல ஆவியானவரும் ஆள் தத்துவம் உள்ளவர்.
So Gott Vater hat seine eigene Persönlichkeit, Gott Sohn seine Persönlichkeit und der Heilige Geist hat seine Persönlichkeit, das sind drei.
இனிமே நான் சொல்ல போற இந்த மூன்று காரியத்துக்கும் அடிப்படை சாராம்சத்தை கொஞ்சம் சுருக்கமா
சொல்லிவிடட்டும்.
ஆவியானவர் ஆழ்தத்துவம் உள்ள இறை தத்துவம் உள்ளவராக இருக்கிறபடியால் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாம் அனைவரும் ஆவியானவரோடு, ஆழ்தத்துவம் உள்ள ஆவியானவரோடு ஒவ்வொரு தேவனோட பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஐக்கியம், அன்பு, உறவு இருந்தே ஆகவிடும்.
So der Heilige Geist ist Gott und der Heilige Geist der wohnt in uns und das was der Heilige Geist will ist Gemeinschaft mit uns. Das heißt jeder Christ, jedes Kind Gottes, er muss eine Beziehung mit dem Heiligen Geist führen.
ஆவியானவர் நமக்கு அந்நியராக போயிடக்கூடாது.
Der Heilige Geist darf kein Fremder werden in uns.
So ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார்.
Der Heilige Geist wohnt in uns.
ஆவியானவர் நாம் தங்கிற ஆலயம் என்று வாசிக்கிறோம்.
So the life is a temple of the Heilige Geist.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பொதுவாக ஆராதனை முடிக்கும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு.
Daher es gibt immer ein Wort, was ich mal spreche bevor ich den Gottesdienst beende.
ஒருவேளை நாம் அதில் அர்த்தத்தை சரியாக புரிந்துகொள்ளாமல் இருக்கிறோமோ என்று நான் நினைக்கிறேன்.
Vielleicht haben wir die Bedeutung noch nicht so ganz gerafft, aber
என்ன சொல்லுகிறோம் ஒவ்வொரு ஆராதனை முடிக்கும் பொழுது?
banqueting before we had got to see
Kattara Kattara Yesu Christu kiruvayum
so the gnar on the hand Jesus Christ
Pilavagiya Devude anbum
and the deliverer is God's father
adutha enna varudhu parishuddha aaviyada akkiyamum anyonyam
and the gemeinschaft unseres herrn gemeinschaft des heiligen geistes
see that word aaviyanode akkiyamum anyonyamum
so past gonna of uns war die gemeinschaft des heiligen geistes
ungal anivarodum kooda irupadan
yugam itos alza
ipo namukku kelvi enna vendral namukku aaviyanavarodu thanippatta vidathile or akkiyam anyonyam irukuda endrudan kelvi
die große frage heute ist haben wir denn eine persönliche beziehung zum heiligen geist
in other word innoru vidathile na kelpen sonna aaviyanavarukku namukku enna connection enna thodarbu irukudhu ஆவியானவருக்கு நமக்கு இடையில என்ன தொடர்பு இருக்குது
அன்னஸ் gefragt welche verbindung habe ich zum heiligen geist in meinem persönlichen in meinem intimen leben
இப்ப ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரு
so was macht der heilige geist jetzt in uns
ஏன் நமக்கு ஆவியானவரை கொடுக்கப்பட்டிருக்கு
warum ist der heilige geist gegeben
பழைய பாட்டில பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கேட்டோம் நாம அறிவோமே
so im alten testament haben sie nicht diesen Privileg gehabt den heiligen geist zu haben
அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு
sie hatten nicht diese erfahrung
பட் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பார்க்க மேலான ஒரு அனுபவம் என்ன பண்றா நாம் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம்
so wir haben ein das größere privileg als die heiligen im alten testament sondern wir haben hier den heiligen geist in uns
so ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார்
the heiligen geist wohnt in uns
மறந்தாதேங்க திரும்ப திரும்ப அடித்து சொல்வேன் ஆணித்தரமா சொல்ற ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் அவரோடு நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு உறவு அன்பு ஐக்கியம் அன்யோன்யம் இருக்க வேண்டும்
ich möchte noch mal daran erinnern der heilige geist hat seine eigene persönlichkeit und wie jeder von uns muss eine persönliche beziehung eine gemeinschaft mit dem heiligen geist haben
ஆவியானோடு சரியான ஒரு ஐக்கியம் அன்யோன்யம் நமக்குள்ள இல்லாவிட்டா நாம் வளரவோ மாறவோ மனம் திரும்பவோ அல்லது தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவோ சத்தியத்துக்கு நடக்கவோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன்
so ich sage euch wenn wir nicht diese persönliche beziehung mit dem heiligen geist haben dann können wir in unserem leben uns nicht verändern der heilige geist der kann uns das wort nicht nahe bringen er kann uns persönlich nicht vorbereiten
இப்ப நேரம் போறபடியா நான் சுருக்கமாக மூணு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன்
so ich möchte ganz schnell drei punkte hier nennen
முதலாவது யாக்கோபுல சீக்கிரமாக யாக்கோபுன்றது நிருப 4 அதிகாரம் 5 வசனத்தை நாம்
வாசிக்கணும் யாக்கோபஸ் பிரீஃப் கேபிடல் 4
யாக்கோபு 4 அதிகாரம் 5 வசனம்
யாக்கோபஸ் கேபிடல்
4
நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா
என்ன பொறுக்க படிங்க
நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா
என்ன பொறுக்க படி
நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா
இருக்கு பாருங்க இருக்குது இல்லையா அப்ப ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசிங்க உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்று அறியீர்களா என்று யாக்கோபு கேக்குறார்
யாக்கோபு schreibt hier und fragt die menschen so wisst ihr nicht dass der geist der in euch ist der ist total eifrig in euch
அப்ப தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பாராக இருந்தால் நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கும்
so wenn der heilige geist in uns ist dann werden wir einen gewissen eifer haben für gott
அது எப்படிப்பட்ட வைராக்கியம் என்றால் ஜீவன் உள்ள தேவன் மேலே ஒரு வைராக்கியம் இருக்கும் இதுக்கு அடையாளம் எலியாவை நாம
பார்க்கிறோம்
சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை குறித்து மிக பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்று சொல்றாரு
so Elia sagt ich war sehr eifrig nach dem Herrn den Herrn Seboa
ஆனால் ஜெசபேலுக்கு பயந்து ஓடி
போனாரு
அடுத்த பக்கம் சோ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவனை குறித்த ஒரு வைராக்கியத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துறவராக
இருக்கேளுங்க
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கேன் சொல்லுகிற ஒரு மனுஷனுக்குள்ள மனுஷக்குள்ளே தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தே ஆகும் அப்படி இல்லடா நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்து கொஞ்சம் கேள்விக்குரிய நான்
சொல்லுவேன் in dem kannst du den Eifer Gottes entdecken in dem kannst du es sehen wenn nicht dann solltest du mal in Frage stellen ob du tatsächlich die Salbung empfangen hast
ரெண்டாவது கிறிஸ்துவுடைய சரீரமாகி அல்லது மனவாட்டியாகிய சபையை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கும்.
Nummer 2 er entwickelt in uns diesen Eifer nach der Gemeinde Gottes.
தாவீதுக்குலயே அது இருந்தது.
David hatte das.
So உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொல்லுறாரு.
So er sagt, das frisst mich auf, dieser Eifer nach deinem Haus.
என்னத்தை குறித்து தேவனுடைய வீடாகிய சபை, அவர் சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளேயும் இருந்திருக்கிறது. தாவீதர் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளேயும் இருந்திருக்கு.
David hatte auch diesen Eifer nach Gottes Haus und Jesus Christus hatte das auch.
அபிஷேகம் பெற்றிருக்கேன் சொல்லுகிற தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, உனக்குள்ள சபைக்கு குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கா என்பதை யோசித்து பாரு.
Jeder der gesalbt ist mit dem Heiligen Geist, du solltest nur mal fragen, hast du auch in deinem Herzen diesen Eifer für das Haus Gottes?
அதை பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனை, நான் கிறிஸ்துவில வைராக்கியமா இருக்கிறேன்.
Das juckt mich nicht, ich bin nur eifrig nach Jesus. Sagst du das?
கிறிஸ்து யாரு? மனவாள.
Wer ist Christus? Er ist der Bräutigam.
சபை யாரு? மனவாட்டி.
Was ist die Gemeinde? Sie ist die Braut.
அல்லது போனா கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார்.
Oder anders gesagt, Christus ist der Kopf.
சபை வந்து சரீரமாக இருக்கிறது.
Und die Gemeinde ist der Leib.
தலை குறித்து வைராக்கியமா இருப்பேன், உடலை குறித்து நான் வைராக்கியமா இருப்பேன். இது தேவனுடைய வார்த்தையின்படியான ஒரு காரியமா, நம்முடைய சொந்த புத்திகளுக்கு இடம் கொடுக்காமல், நம்முடைய மாமிச சிந்தைகளுக்கு மறுப்பு தெரிவித்து, சத்தியத்தை மிக நாம் தேவனு வார்த்தின்படி தேவனை தேடுபவர்களாக, தேவ வைராக்கியம் உள்ளாக இருக்கணும்.
Du kannst nicht sagen, ich bin eifrig nach dem Kopf, aber der Leib interessiert mich nicht. Das ist nicht biblisch und das ist, du handelst dann sehr menschlich. Das ist nicht biblisch. Daher, der Heilige Geist, der in dir wohnt, er entwickelt in dir diesen Eifer für das Haus Gottes, für die Gemeinde Gottes.
அது மாத்திரமில்ல, பரிசுத்தாவின் நன்றாக கவனிச்சு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்குள்ளே பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம்.
Nicht nur das, der Heilige Geist entwickelt in uns auch einen Eifer nach der Heiligkeit Gottes.
ஏனா வாழுகிற உலகம் பாவ நிறைந்த உலகம்.
Warum die Welt ist voller Sünde in der Welt.
பார்த்தாலும் பாவங்களும் பரிசுத்த குலைச்சிகளும் பெருகிக்கொண்டிருக்கிறது.
Wo wir hinschauen, Sünde ist befleckt mit Sünde.
அதன் மத்தியில தான் நாம வாழுகிறோம்.
Und mittendrin leben wir.
சுவாசிக்கிற காத்தே பாவக்காட்டு போல தோணுது.
Manchmal fühlt es sich so an, selbst als wäre die Luft selbst mit Sünde behaftet.
அதன் மத்தியில தான் நாம வாழ வேண்டியிருக்கு.
Aber wir müssen mittendrin leben.
ஏனென்றால் நாம் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம்.
Weil wir sind das Salz der Erde.
உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம்.
Und das Licht dieser Welt.
மலை மேல இருக்கிற பட்டணம் போல இருக்கிறோம்.
Und wie eine Stadt auf dem Berg.
எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கிறோம்.
Wir sind die geschriebenen Briefe.
மற்றவர்கள் நம்மை வாசிக்கத்தக்கதா.
Jeder darf uns lesen, wie wir leben.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்க.
Und liebe Menschen, Mitmenschen, hört zu.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகளே, பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கு.
Jeder der gesalbt ist mit dem Heiligen Geist, in ihm entwickelt der Heilige Geist eine Eifer nach der Heiligkeit.
So Pinehas-க்குள்ள இருந்தது அந்த வைராக்கியம்தா.
Pinehas, der hatte nämlich diese Eifrigkeit gehabt.
ஆகவே நாலு தலைமுறைக்கு ஆண்டவர் பினஹாஸோடு உடன்படிக்கை செய்தார்.
Daher für 4 Generationen hat Gott mit Pinhas einen Bund geschlossen.
நாலு தலைமுறைக்கு உன் சந்ததி ஆசாரியாக இருப்பான் என்று உடன்படிக்கை செய்தார்.
So Gott schloss einen Bund mit Pinhas und sagte, für 4 Generationen werden deine Nachkommen Priester sein.
அடுத்ததாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கு.
Nicht nur das, diejenigen mit dem Heiligen Geist gesalbt sind, sie entwickeln eine Eifrigkeit für das Reich Gottes.
இந்த வைராக்கியம் பவுலுக்குள்ள இருந்ததை பார்க்கிறோம்.
Diese Eifrigkeit hatte Apostel Paulus.
அருமையா தேவனுடைய பிள்ளைகளை குறித்து விவரித்து பேச நேரம் இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நமக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியான ஒரு வைராக்கிய வாஞ்சி உடையவராக இருக்கிறோம் என்பது. Don't forget it. Please keep it in your mind deeply.
So solche Eifrigkeiten entwickelt der Heilige Geist in uns. Und wenn wir sagen, der Heilige Geist wohnt in uns, dann müssen wir auch solche Eifrigkeiten entwickeln.
ரெண்டாவது, முதலாவது, நமக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியான ஒரு வைராக்கியம் வாஞ்சியா
இருக்கிறார்.
ரோமர் 2:13-14 சீக்கிரம் படிங்க. ரோமர் 2 எல்லாம் எடுத்துக்கொள்ள, ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட். 8:13
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இந்த வசனங்களை திங்க் பண்ணு. வாசிக்கிறவன் சிந்திக்க கிடவன் என்று சொன்னார். கேட்கிறவன் உணர்வு கிடையாது, கேட்கிறவன் கேட்டு உணருங்க என்று நான் சொல்லல, ஏ சொன்னார். கேட்டு உணருங்க, வாசிங்க, சிந்திங்க, இதெல்லாம் இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை. இந்த வசனத்தை பாருங்க. மாமிசத்தின்படி வாழ்ந்தால், மாமிசத்தின்படி பிழைத்தால் என்ற அர்த்தம் என்ன? மாமிசத்தின்படி வாழ்ந்தால் சாவிகள். இந்த சாவு என்றால் என்ன சாவு தெரியுமோ? இட் இஸ் நாட் அ பிசிக்கல் டெத், இட் இஸ் அ எட்டர்னல் டெத் ஓ ஸ்பிரிச்சுவல் டெத். Try to understand what I am saying. சத்தியத்தை அறிவிக்கல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னார். மாமிசத்தின்படி வாழ்ந்தால் மனசும் மாமிசமும் பெரும்புறபடி நம்முடைய சொந்த புத்தியும்படி நாம் வாழ்ந்தால் மரணம் அது நரக நித்திய மரணத்தை குறித்து சாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
Römer 8:13 sagt folgendes über denn wenn ihr nach dem Fleisch lebt so werdet ihr sterben wenn ihr durch den Geist die Handlungen des Leibes tötet so werdet ihr leben denn so viele durch den Geist Gottes geleitet werden diesen Söhne Gottes hier ist geschrieben wenn ihr durch das Fleisch lebt also nach eurem eigenen Willen leben solltet dann werdet ihr sterben aber das bedeutet nicht dass ihr auf dieser Welt sterbt sondern hier ist von einem geistlichen Tod die Rede und zwar von diesem ewigen Tod nachdem du deinen physischen Körper hier verlassen hast davon ist die Rede hier
இதோட வேத நிறுத்தல அதோட நிறுத்திருந்தா நாம எல்லாம் பயப்படணும் ஆனால் தொடர்ந்து அந்த வசனம் ஆவியினாலே சரீரத்தில் சேகளை அழித்தால்
வாழுவீர்கள்
ஆவியின் பலத்தினால் தயவு செய்து நான் சொல்ற கேளுங்க இந்த பெந்தெகோஸ்தே நாளில வாழ்க்கை குறித்து நான் போய் யோசிக்கணும் என்ன நான் சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நன்றா கவனிங்க கவனிங்க பரிசுத்த ஆவியான உடனே நாம கேட்டா வல்லமை பவர் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் மறுக்கிறது இல்ல ஒத்துக்கொள்றேன் ஆனா வெறும் வல்லமை என்று சொல்லி நாம ஆவியானவரை பார்த்திடக்கூடாது இந்த வல்லமையில் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை வாழ வைக்கிறதுக்காக வந்திருக்கிறார் அதை நாம மறந்துடக்கூடாது
ஹலோ
திரும்ப சொல்றேன் கேளுங்க ஆவியானவர் வல்லமை உள்ளவர் மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா அந்த வல்லமை ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி நம்மை வாழ வைக்க வந்திருக்கிறது
Der Heilige Geist ist nicht nur dafür da, uns Kraft zu geben und zuzurüsten, wir reden immer vom Power, ja das stimmt, der Heilige Geist ist der Heilige Geist des Kraftes. Aber der Heilige Geist ist auch dafür da, damit wir unsere fleischlichen Begierden auch töten. Dafür, deshalb steht hier geschrieben, wenn wir durch den Geist die fleischlichen Werke töten, so können wir leben. Dafür ist der Heilige Geist auch da.
So
daher, wenn ihr durch den Geist die Handlungen des Leibes tötet, so werdet ihr leben.
In der Pentekoste Nalile, Anbodum, Panibodum, Devode Pilegelikku Sollura Oru Mugyamana Kaaryam. ஆவியினாலே by the power of the Holy Spirit we have to overcome every sin in our flesh நம்முடைய மாமிசத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் பரிசுத்த குலைச்சல்களையும் மேற்கொள்வதற்கு நமக்கு அவசியம் அல்லது அவசரம் ஆவியின் நிறைவு பரிசுத்த ஆவியின் வல்லமையாக
So an diesem Pfingsttag möchte ich euch daran erinnern euch nochmal mitgeben in Liebe und Demut Damit wir die Sünden in unserem Leben besiegen können, bewältigen können, brauchen wir die Kraft des Heiligen Geistes in unserem Leben.
நம்முடைய மாமிசத்தில் இருக்கிற பாவங்களை நாம் மேற்கொள்ள வேண்டுமாயிருந்தால் சுயபலத்தில் முடியவே முடியாது.
Wir können nicht mit unserer eigenen Kraft die Sünden besiegen. Das geht nicht.
இந்த உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.
Ihr müsst diese Wahrheit erstmal akzeptieren, dass wir durch unsere eigene Kraft nichts leisten können.
கட்சிக்கப்பட்ட நமக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நம்முடைய மாமிசத்தோடு தான்.
Für diejenigen, die bekehrt sind als Christen, der größte Kampf ist mit unseren fleischlichen Begierden.
இந்த உண்மையை நாம் அநேகர் உணர்றதில்லை.
Aber viele haben keine Einsicht darüber.
So திரும்ப சொல்றேன், நம்முடைய மாமிசத்தோடு தான் நமக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்டு.
So ich sag's noch mal, wir haben einen großen Kampf zu führen mit unseren fleischlichen Begierden.
So மனசு மாமிசம் பெரும்புறபடி நம்ம வாழும் வந்த நித்திய மரணம் தான்
wenn wir an dem folgen was unser fleisch möchte und begierden folgen dann sind wir verloren
பட் ஆவியின் பலத்தினாலே மாமிச கிரியைகளை மேற்கொள்ளுவோமாக இருந்தால் நாம் வாழ்ந்திருப்போம்
aber wenn wir durch den heiligen geist die fleischlichen begierden töten und bewältigen dann würden wir leben
இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் 14 ஆம் வசனம் என்ன சொல்ல தெரியுமோ எவர்கள் தேவ ஆவியினாலே நடந்த who will led by the holy spirit எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க சொன்னேன் காதுளவு கேட்கட வேண்டிய சொல்வார் எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக
இருக்கிறார்கள் so viele durch den geist gottes geleitet werden diesen söhne gottes also wer durch den heiligen geist geleitet wird der ist wahrhaftig sohn gottes
விவரிக்க நேரம் இல்லை நம்பர் 3 மூன்றாவது காரியம் என்ன சீக்கிரம்
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்
நன்றாக யோவான் சுவிசேஷத்தில் தான் ஆவியானவரை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது.
Ihr müsst darauf achten, im Johannes-Evangelium ist sehr viel über den Heiligen Geist
geschrieben.
So, die Dienste des Heiligen Geistes, davon Nummer 3, was ich hier nochmal aufzählen möchte, ist, dass er uns in der Wahrheit leitet.
So,
und ich habe schon des Öfteren hier in der Gemeinde darüber gesprochen.
நமக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அழைத்ததுக்கு பிரதான நோக்கம் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவதற்காக. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு சில வேளையில நாம் சில வசனங்களை உறுதியா படிச்சுக்கணும், ஆனால் சில வசனங்கள்ல ரொம்ப பிளெக்சிபிளாக இருக்கிறோம். ஏன்? பட் வேதம் சொல்றது பரிசுத்த ஆவியானவர், அதாவது சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்.
Eines der wichtigsten Gründe, warum Jesus uns seinen Heiligen Geist gesandt hat, ist, damit wir in der Wahrheit gegründet sind, damit der Heilige Geist uns in der Wahrheit lehren kann und leiten kann.
சொல்றேன் கேளுங்க, பரிசுத்த சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய பலம் வல்லமை இல்லாமல் வேதத்திலிருக்க வசங்கள் எல்லாம் நாம் கை கொள்ளவே முடியாது.
Eines müsst ihr verstehen, ohne die Kraft des Heiligen Geistes können wir das Wort Gottes nicht einhalten. Wir brauchen ihn.
Keep the commandments in your life by the power of the Holy Spirit.
Halte die Gebote des Gebote Gottes durch die Kraft des Heiligen Geistes.
பரிசுத்த ஆவியின் பலத்தினால் தேவனுடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம்.
So lasst uns mit der Kraft des Heiligen Geistes die Gebote Gottes in unserem Leben einfach umsetzen.
நான் உங்களுக்கு முன்னே சொல்லிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். சோ எனக்கு கணக்கு தெரியாது, நான் சொல்றேன் கேளுங்க. என்னன்னா, நம்மால கை கொள்ள முடியாத வேத வார்த்தைகளை எடுங்க, அதை தேவ சமூகத்துல வையுங்க. ஆண்டவரே, இது உங்களுடைய வசனம், ஆனால் என்ன கை கொள்ள முடியாம
Nehmt euch Worte Gottes, die Gebote Gottes, das, was für euch schwer ist, einzuhalten. Nehmt diese Worte, geht ins Gebet, geht zu Gott, ganz aufrichtig, ehrlich, sagt Gott, hör mal Vater, ich kann das nicht, irgendwie fällt es mir schwer. Wenn du ehrlich zu Gott bist, dann wird er dir seinen Heiligen Geist geben und dir Kraft geben, diese Gebote einzuhalten. Klar wird das nicht von heute auf morgen passieren, aber solange du dich dran hältst, wird das passieren, und es ist ein ongoing Prozess. Es wird fortlaufend sein und Gott wird dir dabei helfen, dieses Gebot dann umzusetzen.
காரியம் இப்படி இருக்கிறபடியால் கேளுங்க, கேளுங்க, தயவு செய்து இனிய பேசின உங்களுடைய தனி ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் கேளுங்க. நான் அப்படித்தான் ஜெபிக்கிறேன், தேவனுக்கு முன்பாக சொல்றேன், மிகப்படுது அந்த கௌரிக்கு. நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு வாழ்வதற்கு என் இருதத்தை பக்குவப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் நான் கை கொண்டு வாழ்வதற்கு உடைய பரிசுத்தாவின் பலத்தை எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பாட்டு கேட்க 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 நமக்குள்ள ஆண்டவர் நம்முடைய இருதத்தை
So in eurem persönlichen Gebetszeit geht hin und betet und sagt Gott ganz ehrlich und aufrichtig, geht hin und sagt Gott, ich habe ein Problem damit, bereite mein Herz vor, dein Wort einfach aufzunehmen und danach zu leben, und Gott wird uns Tag für Tag seine Kraft und seine Gnade geben, daran zu halten.
முடிக்க போறேன், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் ஒன்றிலிருந்து 6 வரை சீக்கிரம் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் ஒன்றிலிருந்து 6 வரை சீக்கிரம்
படிக்கிறோம்.
அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
Ein wichtiger Punkt hier, achtet genau drauf. Ich möchte hier nochmal einen Unterschied nochmal hier aufzeigen. Wir können hier lesen über ein gewisses Ereignis von den Jüngern in Korinth.
Was ist
passiert?
So, diese
Jünger hatten Taufe gehabt.
So, nandai kavanige. தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்திருந்தார்கள் ஆனா பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை
பெற்றுக்கொள்ளவில்லை.
ஏனென்றால் நன்றாக கவனிங்க, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டபோது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவே நாங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை என்று சொல்கிறார்கள்.
Und da fragt Apostel Paulus immer, habt ihr den Heiligen Geist empfangen? Und dann sagen die, nee, wer ist denn der Heilige Geist? Haben noch nie von ihm gehört.
So, அதுக்கு பிறகு அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கு பிற்பாடு அவர்கள் மேலே கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை
பெற்றுக்கொண்டார்கள்.
இதுல இருந்து ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்ட
விரும்புறேன்.
அதுவென்றால் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் இல்ல.
Diejenigen, die mit Wasser getauft worden sind, heißt nicht, also diejenigen auch mit dem Heiligen Geist getauft sind. So, Wassertaufe ist eines und eine Sache und die Heilige Geisttaufe ist eine andere Sache. Denn die Wassertaufe können Bedienste Gottes euch geben. Aber die Taufe des Heiligen Geistes kann nur Jesus Christus allein euch geben.
Sie
waren zwar getauft mit Wasser, aber sie hatten nicht die Taufe des Heiligen Geistes.
பிற்பாடு அவர்களுக்கு அப்போஸ்தலர் கைகளை வைத்து ஜெபித்த போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள்.
Im Nachgang können wir lesen, der Apostel Paulus legte die Hände drauf und dann empfingen sie den Heiligen.
இதே சம்பவத்தை அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலும் பார்க்க முடியும்.
Das gleiche ähnliches können wir auch im Apostelgeschichte 8 lesen, Kapitel 8.
அதனிக 8 15 16 17 வசனங்களை வாசித்தால் பார்க்க முடியும்.
Ihr könnt das in 8 15 16 17 lesen.
So, அவர்களும் பரிசுத்தாவியை பெறாமல் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருந்தார்கள். 8:15.
In 8:15 können wir lesen, da sind auch welche, die haben nur die Wassertaufe erlangt, aber nicht die Heilige Geisttaufe und dann kamen welche und haben die Hände drauf gelegt.
அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
Als man die Hände auflegte, empfingen sie die Taufe des Heiligen Geistes.
So, இது ரோமர் அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 15-16 வசனம் வாசிதிங்கடா தெரியும்.
Das könnt ihr in Apostelgeschichte Kapitel 8 Vers 15 16 17 lesen.
So, da சொல்ல வந்த காரியம் என்னவென்றால்,
Was wollte ich hier sagen?
தண்ணீர் மூலக்கு ஞானஸ்தானம் வேறு, பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் வேறு.
So, die Wassertaufe ist eine Sache, aber die Taufe des Heiligen Geistes ist eine andere.
ஆகவே சபையில் இருக்கிற எல்லோரும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
So, jeder in der Gemeinde muss die Taufe des Heiligen Geistes haben.
நான் முதல் அப்போது சொன்னேனே, ஒரு தடவை தான் அபிஷேகம் பண்ணி சொன்னேனே.
Ich sagte ja vorhin, die Salbung ist einmal.
அதன் அர்த்தம் என்னன்னா, ஒரு தடவை பரிசுத்த ஆவியினாலே அவர்கள், அதாவது அக்னிமயமான நாபுகள் வடிவிலே ஆவியானவர் வந்து அவங்களை தங்கினார். ஆனா அதற்கு பிற்பாடு எங்கும் அப்போஸ்தலர்கள் மேல ஆவியானவர் அக்னிமயமான நாபுகள் வந்து இறங்கினதா நீங்க பார்க்கவே முடியாது.
So, was ich gesagt habe war, der Heilige Geist kam einmal wie Feuer auf sie runter und danach kam nicht mehr auf diese Art und Weise. Was ich sage ist, der Heilige Geist kam einmal runter und dann war auf sie.
So, அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது, அவர்கள் அடிக்கடி ஜெபித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சோ, பரிசுத்தாவின் அபிஷேகம் பிற்பாடு பரிசுத்தாவினால நம்ம தொடர்ந்து நிரப்பப்பட்டிருந்தோம். ஆகவே இன்னி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய ஆவியாலே என்னை நிரப்ப, இந்த நாள் நான் உம்மோடு நடக்க, உம்முடைய கற்பனைப்படி நடக்க, சோதனைகளை ஜெயிக்க, கர்த்தாவை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் இந்த வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ள எப்பவும் இருக்க வேண்டும் என்று
சொல்றேன். Wie mit dem Feuer getauft einmal, aber danach können wir an vielen Stellen lesen, sie beteten und erfüllten sich mit dem Heiligen Geist von Zeit zu Zeit. Das heißt, das war die Erfüllung und die Salbung ist nur einmal. Und euch würde ich das auch so empfehlen, jeden Tag, wenn ihr betet, fragt den Herrn, dass er euch mit seinem Heiligen Geist jeden Tag erfüllt, denn die Erfüllung des Heiligen Geistes ist absolut essentiell für uns alle.
நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாக ஓடுகிற ஜீவ நீரூட்டாக இருக்கு தண்டி ஆவியனை குறித்து இயேசு
சொன்னார். Das Wasser, was ich ihm zu trinken gebe, das wird zu einer lebendigen Quelle in ihm und das wird entspringen, sagte er.
So,
wenn jemand durstig kommt zu mir und trinkt von dem Wasser, was ich ihm gebe.
So, in
Jesaja steht geschrieben, ich werde dem Durstigen was zu trinken geben und in der Einöde werde ich Ströme entspringen lassen. Um den Heiligen Geist zu empfangen, ist es wichtig, dass du einen Verlangen, einen Sehnsucht, einen Durst hast nach
dem Heiligen Geist.
Und als der Heilige Geist auf sie kam, fingen sie an, in verschiedenen
Zungen zu sprechen.
Und das ist ein Zeichen dafür, dass der Heilige Geist auf diese
Menschen kommt.
Und ich möchte auch sehr gerne, dass viele, dass alle am besten in Zungensprache sprechen.
Edification, நம்முடைய சொந்த பக்தி விருத்திக்காக தேவனாலே கொடுக்கப்படுவோம்.
Denn das ist etwas, damit wir uns selber auch erbauen können.
Shall we all stand up, please, Lord?
Lass uns aufstehen.